இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
தாகம் தீர்க்கும் ஜீவத் தண்ணீர் இயேசுவை துதி அருவிலே நம்மை பிரித்தெடுத்த தேவனை துதியுங்கள். கருவிலே நம்மை பிரித்தெடுத்த தேவனை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். நமக்காய் ஜீவனை தந்தவரை நன்றியுடன் துதியுங்கள். நமக்காய் ஜீவனை தந்தவரை நன்றியுடன் துதியுங்கள். நமக்காய் பரிந்து பேசுகின்ற இயேசுவை துதியுங்கள். நமக்காய் பரிந்து பேசுகின்ற இயேசுவை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவரை துதியுங்கள். அடிமை நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவரை துதியுங்கள். கண்மலை மேல் நம்மை நிற்க செய்த தேவனை துதியுங்கள். கண்மலை மேல் நம்மை நிற்க செய்த தேவனை துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள். தாழ்மையில் நம்மை நினைத்தவரை என்றும் துதியுங்கள்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் குடும்பட வேதத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க, கூடருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அன்பில்லா திருச்சபை, த லவ்லஸ் சர்ச். இன்று சபையிலே என்ன காணப்பட வேண்டும் என்றால் அன்பு காணப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேக சபைகளில் அன்பு இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய சபைகளில் அன்பு இல்லாத ஒரு காரியம் இருக்குதுங்க. எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடிய காரியம் அதிகமாக இருக்கிறது. என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்னைக்கு சபை என்பது அன்பால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சபையில் அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே வாழ்க்கை மிக மிக மோசமானதாக இருக்கும். அங்கே ஆண்டவர் அந்த சபையை நடத்த முடியாத அளவுக்கு பெரிய காரியங்கள் இருக்கும் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் சபையிலே அன்பை நாம் கைப்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நாம் யாரையுமே வற்புறுத்தவோ முடியாது என்று நாம் பார்க்கின்றோம். ஒருத்தரை நம்ம வற்புறுத்தி நீ நேசிக்கணும் நேசிக்கணும் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது கூட அன்பு இல்லை என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அன்பு எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த நாளிலும் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகின்றோம். ஆண்டவர் சபைகளில் குறித்து பேசும் பொழுது வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே அன்பில்லாத ஒரு திருச்சபையை குறித்து அவர் பேசுகின்றார். அந்த திருச்சபை நம் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு திருச்சபையாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுதல் 2 அதிகாரம் 1-3 நான் வாசிக்கின்றேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல சான்றிதழை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு நல்ல சபை, நீங்கள் இந்தந்த காரியத்தை செய்கிறீங்க, எல்லாத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறீங்க, சரியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சான்றிதழை ஆண்டவர் தரக்கூடியது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு குறையையும் அங்கே சொல்கின்றார். என்னன்னு கேட்டிங்கன்னா 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்கே கவனிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா ஆதியில் இருந்த அன்பு அந்த திருச்சபையில் தற்போது இல்லை என்பதை குறித்து என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம வாஸ்துலே அந்தந்த குணங்கள், இந்தந்த குணங்கள் ஆரம்ப நாட்களிலே அன்போடு செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல 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 அது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பில்லாத ஒரு காரியமாக ஆகிவிட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணு நாம் பார்க்கின்றோம். 5வது வசனம் வாசிக்கிறப்ப, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டையை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த சபையில் என்ன இல்லைன்னா அன்பு இல்லை. ஒரு காலகட்டத்தில் நீ அன்போடு இருந்தாய், ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய கிரியைகள் நன்றாக இருந்தது, ஒரு காலகட்டத்தில் நீ எல்லாத்தையுமே நல்லா செஞ்சிட்டு இருந்த, ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னால் அன்பில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அது 5வது வசனம் 7வது வசனம் வாஸ்தம் அப்படின்னு சொன்னால் நீ மனந்திரும்பி நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் என்னிடத்தில் வர வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்று சபைகளில் அன்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சபைகளில் அன்பு காணப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். ஆனால் அநேக சபைகளில் இன்று அன்பில்லாத ஒரு சபையாகவே இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். ஏன் சபைகளில் அன்பு இருக்க வேண்டியதாக இருக்கிறது, அன்பு ஏன் ஆண்டவர் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்றது நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் பார்க்கலாம். யாத்திராகமும் 25:8 நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. அப்போ சபைகளில் ஏன் அன்பு தேவை அப்படின்னா, ஏன்னா சபைகளில் யார் இருக்காது, ஆண்டவர் இருக்கிறாருங்க. ஆண்டவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவர் அன்புள்ள தேவன், அவர் சபையில் இருக்கிறப்ப அந்த சபையில் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா அன்பு தேவை. அந்த சபையில் என்ன இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அன்பு இருக்கணும். அன்பு இல்லாத பட்சத்தில் அந்த சபையில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய போட்டிகள், நிறைய பொறாமைகள்னு சொல்லி அநேக காரியங்கள் அங்கே வந்து கொண்டே இருக்கும் என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இல்லை என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். ஆபக்கூக் 2:20 வாசிக்கிறப்ப அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலயத்தில் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறப்ப நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லக்கூடியது என்ன பண்ணுற நான் வாசிக்கிறேன். ஆபக்கூக் 2:20, கத்ரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியிலெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, சபையில் நீங்கள் சண்டை போடாதீங்க, அன்பு காண்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், பூமியில் உள்ள அனைவரும் எப்படி இருக்கணுமா, மௌனத்தை காக்க கடவீர்கள். அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்போடு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆவியோடும் அவரை நேசிப்பாக, அவர் மேல் அன்பு கூர்வாயாக. அப்படின்னா ஆண்டவரை நாம் எப்படி நேசிக்கணும்னா முழு மனதோடு நேசிக்கணுமா. அப்படின்னா அன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒரு காரியம் ஆண்டவருக்கு செய்யணும்னு நினச்சிட்டோம்னா அதை செஞ்சிடணும். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவருக்கு நான் இதை என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் இதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணும், செய்து முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு ஆலயத்தில் ஏன் அன்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் எபேசு திருச்சபையை பார்த்து, நான் உங்களோட வாசம் செஞ்சிட்டு இருந்தேன், உன்னை நடத்திட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு நீ என்ன பண்ணல, என்னுடைய பேச்சை கேட்கல, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியில, என் மேலே இருந்த அன்பு நாளுக்கு நாள் உனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் குறைந்து கொண்டே போய்விட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். எபேசியர் 5 வாசிக்கிறப்ப அங்கே ஆண்டவருடைய குணாதிசயம் ஆண்டவருடைய திருச்சபையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நம்ம பார்க்கின்றோம். அப்போ திருச்சபை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்தப்படுத்துகின்றார், அதை சுத்திகரிக்கின்றார், அதை நடத்துகிறார் என்று எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு சபையிலும் எது இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அன்பு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் எங்கே வந்து காமிப்பாங்கன்னா சபையில் வந்து காமிப்பாங்க, அல்லது சபையில் யாராவது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இது மாதிரி வாக்குவாதங்கள், வாக்கு சண்டைகள் என்று அநேக காரியங்கள் இன்றைக்கி சபையில் இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன பண்ணுற நம்மளால் பார்க்க முடியுன்றது. சபையில் அன்பில்லாத காரியங்கள் நடைபெறக்கூடியதை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் பார்க்க முடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா உங்களே என்ன எதுக்கு அழைச்சிருக்காருன்னு சொன்னால் அன்பை காண்பிக்கும்படியாக, அன்பை பிறருக்கு பறைசாட்டும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 5 நம்ம வாசிக்கிறப்ப நம்ம எவ்வாறு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணணும் நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன் வசனம் 44:44. இந்த வசனங்கள் வாசிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் துன்பப்படுத்துகின்றவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். அப்போ வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, அன்பாக காண்பீங்க. சபையிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உங்களை நிந்திக்கிறவங்க, உங்கள் மேலே கோபமாக இருக்கிறவங்க, உங்கள் மேலே துன்பப்படுகின்றவங்க, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுமா, ஜபம் செய்யணுமா, அவங்களுக்காக ஜபிக்கணுமா, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணு சொன்னால் கடவுளுடைய கையில் நீங்கள் என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்கணுமா. ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களை நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று என்ன பண்ணோம், இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் 46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்களும் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன, ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப பரலோகத்தின் தேவன் எங்க இருக்கிறாருங்க? ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கிறாரு. அப்ப ஒரு ஆலயத்தில் இருக்கிறப்ப அவர் பூர்ண சத்குணராக இருக்கிறத போல நாமளும் பூர்ண சத்குணராக இருக்கணுமா? அப்ப பூர்ண சத்குணராக எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, வாசிக்கணும். என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் பிறரை நேசிக்கணும், அன்பு காமிக்கணும், யார் மேலும் விரோதத்தை வைத்து கொள்ளக்கூடாது, யாரையும் வெறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வேத வசனம் அதிகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணும் நம்ம பார்க்கின்றோம். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இந்த ஆலயத்தில் ஏன் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஆலயத்தின் ஆசாரியர்கள் நீங்க தான், அந்த ஆலயத்தின் பிரதானிகள் நீங்க தான், அந்த ஆலயத்தை நடத்தக்கூடியவர்கள் நீங்க தான். ஒருவேளை அந்த ஆலயத்துக்கென்று ஒரு ஆவிக்குரிய சபை போதகர் இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்காருன்னு சொன்னா, அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கவும், அந்த ஆலயத்தை நடத்தவும், அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தவும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போய் விடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவனுடைய பிரசனம் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏன் ஆலயத்தில் நீங்கள் ஒருத்தர் நேசிக்கணும்னா, அந்த ஆலயத்தின் தலைவன் நீங்கள் தான், அந்த ஆலயத்தின் ஆசாரியன் நீங்க தான். அப்ப அந்த ஆசாரியன் என்ன பண்ணுன்னு சொன்னா, பிறரை நேசிக்க வேண்டும், பிறர் மேல் அன்பு காண்பிக்க வேண்டும், பிறருக்கான தேவைகளை அவன் சந்திக்க வேண்டியது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய ஆசாரியன், அப்படி இருக்க வேண்டிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அன்பில்லாதவர்களாக காணப்படுகின்றோம். எதை செஞ்சாலையும் அதுல ஏதாவது ஒரு கைமாறி எதிர்பார்க்கிறோம், எதை செஞ்சாலும் அதில் நம்மளுக்கு ஏதாவது காசு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம், சபைக்குன்னு எதை செஞ்சாலையும் இதுல இருந்து எனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்னு இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அன்போடு, தியாகத்தோடு, உற்சாகத்தோடு செய்யக்கூடிய அங்கத்தினர்கள், விசுவாசிகள், சபை மூப்பர்கள், சபை போதகர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். இன்னைக்கு சாத்தான் எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னா, இன்னைக்கு சபைகள்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை பணத்து ஆசை பிடிச்சவங்களா மாத்தி இருக்கிறான், அல்லது பொன் மேல ஆசை வைக்கக்கூடியவங்களா மாத்தி இருக்கிறான். அதே மாதிரி மூப்பர்கள், அதே மாதிரி சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபீசர்ஸும் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றுல அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, குறை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நாம வேதத்தை வாசிக்கிறப்ப ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவன் அன்பில்லாதிருந்தால் அவன் தேவனை அறியான். தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். தன் சகோதரனை நான் நேசிக்கிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று தன் சகோதரனை பகைத்தால் அவன் சுபாவ அன்பில்லாதவனாய் இருக்கிறான் என்று யோவான்ல, ஆண்டவர் 1 யோவான்ல ஆண்டவர் அடுத்தடுத்த வசனங்கள்ல அன்பை குறித்து அதிகமாக சொல்லி இருக்கிறேன். ஏற்றுக்கொண்டிருக்கிறார்
பாதத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் மேலே உந்தன் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரே உன்னை ஆதரிப்பார், கரம் பிடித்து நடத்துவார்.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.